திருவருளையே எண்ணி இசையின் மூலமாக அங்கே இறைவனை வழிபாடு செய்கின்றது அங்கேயே நிகழ்கின்றது. வேற எங்கேயும் போல அந்த அந்த பொன்றை மலரை கண்ட அந்த இடத்திலேயே ஆனாய மாடுகளை பராமரிக்கின்ற மாடுகளுக்கு மேய்ச்சலுக்காக சென்றிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த சரக்கொன்றையினை கண்டு காணுகின்ற அந்த நேரத்திலேயே பெருமானுடைய கொன்றையினை கண்டு சென்று அணைந்த ஆனாயர் செய்த விரை தாமென மன்றல் மலர் துணர் தூக்கி மருங்கு தாழ் சடையார்போல் நின்ற நறும் கொன்றையினை நேர் நோக்கி நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர்பால் மடை திறந்தார். அந்த அன்பு என்பது வெளிப்படுகின்ற விதம் இந்த இசை. இறைவனுக்கு நம்ம வழிபாடு செய்கின்றோம், இறைவனுக்கு நிவேதனம் செய்கின்றோம், இறைவனுக்கு அபிடேகம் செய்கின்றோம், இறைவனுக்கு தூபம் காட்டுகின்றோம், தீபம் காட்டுகின்றோம். நம்ம நிவேதனம் ஒருவேளை வைக்கலன்னா அவர் என்ன பசியில அவர் தாங்க முடியாம இருக்க போறாரா? இல்ல நம்ம அபிடேகம் பண்ணலன்னாக்கா அவருடைய தூய்மை போயிடக்கூடா? அவர் எல்லாற்றையும் கடந்த பொருளாக இருக்கின்றாரே, அவருக்கு எதுக்கு நம்ம அபிடேகம் செய்கின்றோம்? அவருக்கு எதுக்கு நம்ம தூபம் காட்டணும்? அவருக்கு எதுக்கு நம்ம தீபம் காட்டணும்? நம்ம தூபம் இல்லைன்னாக்கா அவருக்கு நறுமணம் இல்லையா? அவருக்கு இது எல்லாம் என்னன்னா நம்முடைய அன்பு என்பதை வெளிப்படுத்துவதற்கு இறைவன் பால் செலுத்துவதற்கு அந்த அன்பு என்பதுதான் இறைவனுடன் நம்ம சேர்க்கின்ற பசை. என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் புளிய வருக்கினும் அன்போடு குறுகி அகம்புழைவார்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே. அன்போடு உருகி அகம்புழைவார்கள் அன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதேங்கிறது தான் திருமந்திரம். இந்த அன்பு என்பதுதான் இறைவன் கூட நம்மை சேர்க்கின்ற அந்த ஒட்டு பொருள். இந்த அன்பு வரணும் அப்படிங்கிறப்ப அந்த அன்பை செலுத்துவதற்கு அந்த அன்பினை வளர்ப்பதற்கு ஒரு வழி என்பது வேணும். அந்த வழி என்பது வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பெருமானுடத்துல நம்முடைய அன்பினை செலுத்துவதற்காக நாம் செய்கின்ற வழிபாடு தான் இந்த நிவேதனம் எல்லாமே. இப்படித்தான் இந்த அன்பினை செலுத்துவதற்கு சாதனமாக இசை. இதுனா இதுல வந்து ரொம்ப இந்த இசை என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக அது கொஞ்சம் கையாளணும். இசை என்பதாக வெறும் இசையில போயிட்டோம்னா அது வந்து எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம பஸ்ல மட்டும் ஏறி உட்கார்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி உட்கார்ந்து அது போகின்ற போக்குல எல்லாம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இசை என்பது ஒரு அற்புதமான கருவி. அந்த கருவியை பயன்படுத்தி இறைவனுடைய திருவடிக்கு அந்த அன்பினை செலுத்துவது என்பதுதான் இசையினுடைய பயனாக அமையும். அந்த பயனை உணர்ந்து நம்ம இசையை பயன்படுத்தணும்னா இசை அற்புதமான கருவி, இறைவனோடு நம்மை ஒன்றுவிக்கக்கூடிய அற்புதமான கருவிதான் இந்த இசை. ஞானசம்பந்த பெருமானுடைய திரு ஆலவாய் பதிகத்திலே ஒரு பாடலை பாடி நம்ம ஆதியந்தம் ஆயினாய் வீடல் ஆலவாய் பதிகத்தில் இறைவனுடைய பெருமையை பின்னால நம்முடைய வணக்கவாசக பெருமான் இதே திருப்பள்ளி எழுச்சியில சொல்லுவாரு, போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோ உன்னை கண்டறிவாரே. கீதம் வந்த வாய்மையால் கிளர் தருக்கு என்று அந்த தருக்கே சொல்லுகின்றது. அந்த கீதம் வந்த வாய்மையால் கிளர் தருக்கில பெருமானை புகழ்கின்றதை தவிர இப்படித்தான் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உரை உரைத்தாலும் அது உணர்ந்து உரைக்கல் ஆகுமே, அது முடியுமா என்று அந்த கீதம் என்று சொல்லுகின்ற அந்த இசைக்கு அத்துணை பெருமை உடையது அந்த இசை. அதனாலதான் இப்படி உடையவர் பால் ஆனாய நாயனார் மடை திறக்கு என்ற பொழுது இறைவர் வருகின்றார் திருவருள் செய்வதற்காக. திருவருள் செய்வதற்கு வருகின்ற பொழுது 18 கணங்களும் குடை சூழ சிவகணங்கள் எல்லாம் இசைபாட பக்கம் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணன் என்று நம்முடைய தேவார ஆசிரியர்கள் சொன்னது போல எல்லாரும் இறைவனுடைய வாழ்த்துகள் ஒழிகளும் எல்லாம் அங்கே இசைத்துக் கொண்டு அந்த கணங்கள் சூழ வருகின்ற பெருமான் திசை முழுதும் கணநாத தேவர்களுக்கு முன் நெருங்கி மிசை மிடைந்து வரும் பொழுது வேற்று ஒலிகள் விரவாமே அசைய எழும் குழல் நாதத்து அஞ்செழுத்தால் தமைப்பரவும் இசை விரும்பும் கூத்தரார் எழுந்தருளி எதிர் நின்றார். எல்லாரும் பாடிட்டே வர்றாங்க. ஒரு நிமிஷம் ஹால்ட் சொல்லிட்டு வேற்று ஒலிகள் எந்த ஒலியும் இல்ல, ஆனாய நாயனாருடைய குழல் இசை, அதுவும் குழல் இசைனா வெறும் இசை இல்ல, அஞ்செழுத்தால் தமைப்பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர் நின்றார் என்பதாக அங்கே பெருமான் வந்திருக்கின்றது. இசை விரும்பும் கூத்தனார் தம்மை அஞ்செழுத்தால் பரவுகின்ற அந்த இசையினை விரும்புகின்ற அந்த கூத்தனாராக அங்கே எழுந்தருளி, இது மிகவும் சிறப்பாக இவருக்கு நம்முடைய ஆனாய நாயனாருக்கு காட்சி கொடுத்த இடம், அற்புதமான இடம். இந்த நேரத்துல ஆனாய நாயனாரை நினைவு கூறுகின்ற விதமாக நம்முடைய குழல் இசையில நம்முடைய வான்மீகியாக கொஞ்சம் குழல் இசை செய்யணும். நம்ம எல்லாம் இறைவன் ஆனாய நாயனாருக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த வடிவத்தினை நாம் நினைந்து இருக்கலாம். என்ற சாமவேதீஸ்வர பெருமான் திருவடிகளுக்கு அதனை அஞ்சலியாக செலுத்தி, திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் இறைவனை பாடி மகிழ்ந்தவர் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழ்ப்பாணர் பாடுகின்ற பொழுது திரு ஆலவாயிலே பெருமானை சென்று பாடுகின்றார். பாடுகின்ற நிலைமையில யாழானது தரையிலே வைத்து பாடுகின்ற பொழுது யாழ் வீணை என்பதெல்லாம் ரொம்ப இந்த இசைக்கருவிகளை மிகவும் கவனமாக கையாளணும்னு சொல்லுவாங்க. சற்றே ஈரப்பதம் பட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய நாதம் கெட்டுவிடும். அதனால யாழ்ப்பாணர் பாடுகின்றார், யாழிலே இசைத்து திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் பாடுகின்றார். இப்ப யாழை கீழே வைத்து பாடுகின்ற பொழுது யாழினுடைய இசை நாதமானது கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆலவாய் அமர்ந்து உரைகின்ற அண்ணலார் பலகை எடுங்கள், பொற்பலகை எடுங்கள், அதன் மேல் அமர்ந்து யாழ்ப்பாணர் பாடட்டும் என்பதாக அவருக்கு பொற்பலகை இட்ட இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த தலமாக திரு ஆலவாய் நிகழ்கின்றது. அந்த இசையின் மூலமாக வழிபாடு என்பதற்கு இறைவன் எவ்வளவு தூரம் கருணை செய்கின்றார் என்பதற்கு இசை மூலமாக இறைவனை அடைதல் மிகவும் ஒரு உன்னதமான வழி என்பதாகும். இசையில இந்த யாழ் என்பது பாடிக்கொண்டே இசைக்கின்ற கருவி, வீணை என்பது தனியாகவும் இசைக்கக்கூடிய கருவி என்பதாக அமைந்து இன்னிசை வீணையர் யாழினர் என்று சொல்லுகின்ற பொழுது இது வீணை என்பது நம்முடைய இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியில முன்னமே ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. வீணை ஒரு சொல் என்று வந்தால் அது வந்து மற்ற திருமுறைகள் எல்லாம் எவ்வாறு பயின்று வந்திருக்கின்றது என்பதை நம்ம கணக்கிட்டு நம்ம வந்து இந்த வகுப்பு நிறைவாகின்ற பொழுது கொடுக்க வேண்டும் என்பதாக கூறியிருக்கின்றார். இந்த வீணை என்ற சொல் எவ்வாறு பயின்று வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, திருமுறைகள்ல ஒரு சின்ன சர்ச் போட்டு பார்த்தது சைவம் டாடா இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 90 சர்ச்சுக்கு மேல ரிசல்ட் வந்தது. அதாவது குறைந்தது ஒரு 40 முறையாவது திருமுறைகள்ல வீணை என்ற சொல் பயின்று வந்திருக்கும். இவ்வளவு தூரம் வந்து நம்முடைய ஆசிரியர் நால்வர் பெருமக்களும் வீணை என்பதாக இசையினாலே இன்னிசை என்பதாக பார்த்தால் அது ஒரு பெரிய லிஸ்டே வருது. வேதம் தோழியில் வீணை கட்டு வைப்பார் வெண்காடு மேவிய வீரனாரே என்பதாக சொல்லுவார். பேய் ஒரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடி மேல நின்று. வீணை இசைக்கின்ற நிலையையும் வீணையை பற்றியும் கொடுகட்டி தாளம் வீணை என்பதாக பல கருவிகளோடு இறைவன் ஆடுகின்ற தன்மையையும் நம்முடைய ஆசிரியர்கள் சிறப்பாக அங்கே எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அடுத்த நிலையிலே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால். இருக்கொடு தோத்திரம் எம்பினர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நமக்கு நாயன்மார் பெருமக்கள்ல யாரெல்லாம் நினைவு வருகின்றார்கள்? இயற்பகை நாயனார், அவர் இருக்கொடு தோத்திரம் என்பதாக அவர் இருக்கொடு தோத்திரம் என்பதாக தோத்திரத்தின் மூலமாக இறைவனை வழிபாடு செய்வது. தோமாசிமர நாயனார் வேலி செய்தார் என்பதாக. உருத்திர பசுமதியார், உருத்திரமே இறைவனுடைய தலையூர், திருத்தலையூரிலே இறைவனை வணங்கி வழிபடுகின்ற நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான், திருமூல பெருமான் எல்லாமே தோத்திரம் தான். அதனால தோத்திரத்தை பொறுத்தளவில் ஐயா கழகின்ற அணிவார், ஐயடிகள் கடவுகோ, சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாமே தோத்திரம், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் தான். அந்த இறைவனை தோத்திரத்தால் வழிபாடு செய்வது என்பதாக பாடல்கள் பாடி இறைவன் இந்த புகழினை பரவுகின்ற நிலையிலே இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபாலாக பெருமக்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு. இருக்கு ஒடு தோத்திரம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்நான்மறைகளிலே இருக்கு என்பதை முதன்மையாக இங்கே மாணிக்கவாசக பெருமான் எடுத்ததும் நினைக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் மற்ற ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு பயன்பாடு என்பதாக அமைக்கின்ற பொழுது இருக்கானது தோத்திரத்திற்கு பயன்படுவதாகவும் யஜுர்வேதமானது வேள்விக்கு பயன்படுவதாகவும் சாமமானது இன்னிசையாக இறைவனை புகழ் பாடுவதற்காக பயன்படுவதாகவும் அமைகின்ற காரணத்தினாலே இருக்கொடு தோத்திரம் என்பதாகவும் இந்த இருக்கு என்பதிலே இன்னும் ஒன்று என்ன என்றால் அந்த மீட்டர் என்று சொல்லுகின்ற அந்த சந்தங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்த ஒரு காரணத்தினாலே திரு இருக்கு குறள் என்பதாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார். அது நம்முடைய பெரியபுராண வகுப்பிலே 9 திருவிருக்கு குறள் என்பதாக அங்கே அமைத்து அவற்றை பலவிதமாக நாம் ஓதி வந்திருக்கின்றோம். இப்பொழுது திரு இருக்கு குறள் என்பதிலே அந்த சிறிய பாடல் 4 வரிகளும் 2 வரியில அடங்கி வருகின்ற அந்த நிலையில திருவிழிமிழலை திருவிருக்கு குறள் நமக்கு ரொம்ப காலமா பயின்று வந்த திருவிருக்கு குறள் என்பதாக அதனை ஓதி நாம் முன் செல்லலாம்.
செய்கிறவங்களுக்கு பூ நீர் ஆகிய இவை உண்டு.
இதை இறைவனுக்கு தினம்தோறும் மலர்கள், என்ன மலர் கிடைக்குதோ அதுக்காக நம்ம வந்து மல்லிகைப்பூ இப்ப சீசன் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம வந்து இப்ப மல்லிகைப்பூ கிடைக்கலையே அப்படிங்கறதுனாலதான் நான் பூ போடல அப்படின்னு எது பண்ணாலும் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, ஏதாவது ஒரு இலை எடுத்து வந்து இறைவனுக்கு, ஏதாவது ஒரு பூ இறைவன் வந்து தும்பை பூ யாரும் எடுத்து இது பண்றதில்ல, அந்த நிறைய காட்டு செடி மாதிரி வளரும் தும்பை பூ, மத்தம் பூ, என்ன பூ கிடைக்குதோ என்ன இலை கிடைக்குதோ இறைவனுக்கு அதனை அர்ப்பித்தல் என்பதாக அந்த நியமத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். ஏகபுஷ்பிரியநாதர் என்பதாக, திருத்திய மலை என்பதாக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இறைவனுக்கு ஒரு ஒரு மலை விட்டு அந்த அந்த மலரிடுவதை வந்து நம்ம வந்து முட்டாமல் செய்யலாம். எந்த நேரத்திலையும் எந்த மலர் கிடைத்தாலும் பெருமானுக்கு நம்ம அர்ப்பணம் செய்கின்ற அந்த நிலையில இருக்கணும். இன்னும் சொல்ல போனாக நம்முடைய ஆகமங்கள்ல இன்னும் சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, மலர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் அந்த மலர் செடிகள்ல நம்ம வந்து பேருந்துல போயிட்டு இருப்போம், அற்புதமா அங்க வந்து நந்தியா வட்டம் கூத்து இருக்கும். இப்ப வந்து இறங்கி நம்ம எடுத்து மலர் எடுத்து வழிபாடை செய்ய முடியும், நம்ம பேருந்துல உட்கார்ந்துருக்கோம், அந்த பேருந்துல உட்கார்ந்துருக்கின்ற நிலைமையிலேயே அந்த மலரை வந்து மனதால இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சோம்னாக்கா அதையே பெருமான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடா ஏற்றுக்கொள்வாது என்பது சிவாகமங்கள் கூறுகின்ற ஒரு பெருநெறி. அதனால அந்த மலரிடுதல் இறைவனுக்கு என்றும் முட்டாது மலரிட்டு அடியே இறைச்சி என்பதாக திருவாசகத்துல சொல்லுகின்ற வழியில நிறைய அடியார்கள் மக்கள் எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாடு, ஆனாலும் சில அடியார்கள் சில நாயன்மார்கள் மக்கள் நமக்கு வந்து சிறப்பாக இந்த மலரிடுதல் என்கின்ற பொழுது நினைவுக்கு வருகின்ற அடியார்களாக இருப்பாங்க. எந்தெந்த ஒரு சில அடியார்கள் நமக்கு எந்த நாயன்மார்கள் நினைவுக்கு வருகின்றார்கள்? சங்கிலி நாச்சியார், பெருத்துணை நாயனார். செருத்துணை நாயனார் அங்கே திரு ஆரூர் பெருமானுக்கு வைத்திருக்கின்ற மலர்களை வைத்து தொண்டு செய்கின்ற இடம். அரசியாரே வந்து அதுல இருந்து மலர் எடுத்தாலும் அதற்காக அரசியார் என்பதெல்லாம் கணக்கில் இறைவன் ஆரூர் பெருமானுக்கு அமைத்த மலர்கள் என்பதுதான் அங்கே நோக்கம் என்பதாக அமைத்த நிலையிலே அங்கே நின்றவர் சங்கிலியார். கன்னிமாடம் அமைத்து இறைவனுக்கு அற்புதமாக பெருமானுக்கு பல பல விதமான மாலைகள் அமைத்து தொண்டு செய்து வந்தவர். இன்னும் சாக்கிய நாயனார் அற்புதமான மலர், அது என்ன மலர், கல்லு, கல்லை எடுத்து இறைவனுடைய மேனியில போட்டது அற்புதம். அது வந்து அற்புதமான மலராக பெருமாள் கல்லினால் எரிந்த சாக்கியருக்கு நெல்லினால் சோறுனாலே நீள் விசும்பு ஆட வைத்தார் என்பதாக நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவாரு. இந்த சாக்கிய நாயனார் செய்த அந்த மலரும் அற்புதமான அந்த மலர், அன்பால் இடப்பட்டது என்பதுதான் அங்க. ஏன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்கின்ற போது அது கல்லு, ஆனா இறைவனுக்கும் சாக்கிய நாயனாருக்கும் தெரியும் அது அற்புதமான மலர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மறந்துட்டியே நீ மறக்காம மலரை போட்டு அப்படின்னு சொல்லி சாமி வந்து கேட்டு வாங்கிட்டு போகின்ற நிலைமையில இருந்தது அந்த மலர் என்பதாக அமைகின்ற பொழுது முருகநாயனார். முருகநாயனார் புராணத்துல இன்னும் அற்புதமாக நம்முடைய சிக்கிழா பெருமான் சொல்லியிருப்பாரு, பல பல விதங்கள்ல என்னெல்லாம் தொடையல் செய்தாரு, இண்டை செய்தாரு, தார் பெருமானுக்கு அமைத்தார் என்பதாக பல விதங்கள்ல இறைவனுக்கு மலர்கள் சாத்தியது முருகநாயனார். இன்னும் சண்டீசு பெருமானுக்கு மலர் அமைத்தார் என்பதாக திருநீலநக்கர் பெருமானுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது இன்னும் பல நாயன்மார்கள் சொல்லலாம். நாயன்மார்களை கூறுகின்ற பொழுது இன்னும் ஒருத்தர் மட்டும் நம்ம கண்டிப்பா நினைவு கொள்ளணும், அவர் சிவகாமி ஆண்டார். எரிபத்த நாயனார் வரலாற்றிலே சிவகாமி ஆண்டார் இறைவன் திரு கருவூர் ஆணிலையிலே இருக்கின்ற பெருமானுக்கு தள்ளாத வயதிலையும் இறைவனுக்கு காலையில எழுந்து மலர் பறித்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பெருமையான நிலைமையில இருக்கிறது. இவர்களை எல்லாம் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த மலர்கள் வண்டுகள் உண்பதற்கு முன்னதாகவே பறித்து இறைவனுடைய திருவடிக போதிலே சேருகின்ற பொழுது புத்தம் புதியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய உடலை புலிக்காலாகவும் புலிக்கண்ணாகவும் மாற்றிக்கொண்டவர் வியாக்ரபாதர் என்கின்ற முனிவர். அவருடைய திருத்திலையிலே ஆனந்த நடனம் காண்பதற்காக இறைவனுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது மலர்களால இறைவனுக்கு அந்த காலையில புதிய மலர்களை எடுத்து புது மலர் அவை கொடு என்பதாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள் திரு ஏடகத்து பதிகத்தில் சொல்வார். மண்ணியும் மத்தமும் மதிபதி சடையின பொன்னியல் திருவடி புது மலர் அவை கொடு என்பதாக திரு ஏடகத்து பதிகத்தில் சொல்வாரு. திருக்கட்சி பதிகத்துல நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் சொல்வாரு, போது மலர் தூவி ஐம்புலனும் மகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தை வைத்தேனே என்பதாக இறைவனுக்கு அந்த மலர் இட்டு வணங்குதல் என்பது மிகவும் சிறப்பான அமைகின்ற ஒன்று. இவ்வாறு புண்ணிய வினைமலர் கையினர் வருவால் தொழுகையர் வேற எதுவும் எங்களுக்கு இல்ல, தொழுகை என்பதாக தொழுகையாக இறைவனை அழுகைய இறைவனுடைய இறைவனையுடைய பெரும் பெருமைகளை நினைவதன் மூலமாக அன்பு கசிந்து அங்கே அவ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆள் ஆர்வலர் புண்கள் நீர் பூசல் தரும் என்பதாக வள்ளுவர் சொல்வார். அழுகை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அழுகை இங்கே துன்பத்தின் காரணமாக அன்று இங்கே இந்த அழுகையானது அன்பு எந்த இடத்துல வந்து இப்ப வந்து நம்ம இந்த டென்னிஸ்லாம் ஜெயிச்ச உடனே அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னா அது என்ன ஜெயிச்ச பிறகு தோத்தாக்கா அழுதுக்கு நியாயம், ஆனா ஜெயிச்ச பிறகையும் அழுறாங்க அப்படின்னாக்கா எந்த விதமான உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக அது வருகின்ற பொழுது உணர்ச்சி மேலிட்டு வருகின்ற பொழுது அது துக்கமாக இருந்தாலும் சரி ஆனந்தமாக இருந்தாலும் சரி உணர்ச்சியின் மேலீடு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது வருவது கண்ணீர் என்பதாக. அப்ப இறைவன் மேல அன்பு என்பது மிகவும் மேலிட்டு வருகின்ற பொழுது ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை. இப்படி எப்போ வருகின்றது அப்படிங்கிறத வெள்ளம் தாழ் நெரிசடையா என்பதாக நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் பாடியிருப்பாரு. அதனை நம்ம இப்ப நினைவு கூறணும். கேட்டு வெட்டறிஞ்சவை பள்ளம் தாழ்வு உணல். இந்த தண்ணீர் எவ்வளவு வேகத்துல போகுதோ அங்கே போய் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் என்பதாக அந்த அடியார்களுடைய இலக்கணமாக அங்கே கூறுகின்றது நம்முடைய திருவாசகம். நம்முடைய திருவெம்பாவையிலேயே முன்னையே நம்ம கண்டிருக்கின்றோம், நாமும் தீசேர் மெழுகொப்பாய், தீயிலே சேர்ந்து மெழுகு எப்படியோ அப்படி பெருமானுடைய திருநாமம் என்பதாக கேட்ட உடனேயே அது தீயிலே சேர்கின்ற மெழுகாக ஆகின்றது அடியார்களுடைய இலக்கணம். இவ்வாறாக இசை வீணையில் இசைந்தவனாக அவர்கள் நிற்கின்ற பொழுது இன்னிசை வீணையராகவும் இருக்கொடு தோத்திரம் எம்பினராகவும் புண்ணிய வினைமலர் கையினராகவும் தொழுகையர் அழுகையர் துவள் கையர் ஒருபாலாக தென்னியில் அஞ்சலி உப்பினராக சென்னியில் அஞ்சலி உப்பினராக அழகாக இன்றைக்கு துவங்கின்ற பொழுதே சென்னிப்பத்திலே பாடி நம்ம துவங்கி இருக்கின்றோம். தென்னியில் அஞ்சலி உப்பியது என்பது எதற்கு உரிய அடையாளம் என்பதையும் நம்ம காணோம். சென்னியில் அஞ்சலி கூப்புதல் என்பது கண்ணிலேன் மற்றோர் கடை கண்ணிலேன் கழலடியே கைதொழுது காணின் நல்லால் என்பதாக எனக்கு இப்பொழுது பற்றாக அமைவது நீ ஒருவனே என்ற நிலையிலே முழுமையான அந்த சரணாகதி என்கின்ற இறைவனுடைய திருவடிகளிலே உடையாய் அடியேன் அடைக்கலமே என்பதாக நிற்கின்ற அந்த நிலைதான் சென்னியில் அஞ்சலி கூப்புதல். அதாவது சென்னியில் அஞ்சலி கூப்புதல் என்பது எல்லாத்தையும் உற்றிட்ட நிலை. சென்னியில் அஞ்சலி கூப்புகின்ற பொழுது அந்த நிலையிலே நின்று இறைவனை வணங்குகின்ற பொழுது அது உயர்ந்த பக்தியினுடைய அடையாளமாக நாம் அதை செய்கின்ற பொழுது நமக்கு அந்த அந்த நிலையும் வாய்க்கும் என்பதாக அமைந்து ஏன் இவ்வளவு தூரம் இன்னிசை வீணையர் யாழினர் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் துண்டிய வினைமலர் கையினர் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவார் என்பதாக இத்தனை சொல்லியிருக்கின்றாரே. ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இது அமையணும். ஏன்னா உயிர்கள் பலவிதம், உயிர்களுக்கு உரிய செய்கைகளும் பலவிதமாக இருக்கும், அவர்களுக்குரிய இயல்புகளும் பலவிதமாக இருக்கும். இறுதி நிலையாக இறைவனிடத்திலே இன்பம் துய்த்தலாக இறைவனிடத்திலே வீடு பேராக அமைகின்ற அந்த பேரு கிட்ட வேண்டும் என்பதுதான் இறுதி நிலை. ஆனாலும் ஒவ்வொரு உயிருக்கும் உரிய அனுபவங்கள் வேறு, ஒவ்வொரு உயிருக்கும் உரிய செய்கைகள் வேறு, ஒவ்வொரு உயிரும் அடைந்த எக்ஸ்போஷர்ஸ் என்பதாக அமைந்தவை எல்லாம் பல விதங்கள்ல இருக்கும். இறைவன் வந்து அதனாலதான் நம்முடைய சைவமும் நம்முடைய இந்து சமயமும் சிறப்பாக நின்றது. இப்படித்தான் வர வேண்டும், இதை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதில்லை. இப்படி வருதல் சிறப்பு, இப்படி வருதல் சிறப்பு, இப்படி வருதல் சிறப்பு என்பதாக வழிகள் அமைந்து துறைகள் அமைந்து இவ்வாறு இறைவனை சென்று அடையலாம் என்பதாக அமைக்கின்றதுதான் நம்முடைய இங்கே சிறப்பு. இறைவனை இன்னிசை மூலமாக வழிபடலாம், இறைவனை இருக்கொடு தோத்திரம் எம்பி வழிபடலாம், புண்ணிய பிணைமலர் தூவி வழிபடலாம். ஏன்னா எல்லாரையும் இப்ப எல்லாமே செய்யணும் என்பதாக நம்ம சொன்னாங்க, அது வந்து ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப சமீபத்துல தலையாத்திரை ஒரு தலையாத்திரை போயிருந்தோம், அங்க போகின்ற இடத்துல தலத்திற்கு உரியதாக நம்ம பல தேவாரங்கள் எடுத்து பாடுகின்ற பொழுது சில பேர் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சில பேர் பணி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். பணி செய்யறவங்களை நீ பாடினாதான் நம்முடைய திருக்கூட்டம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்புறம் பாடுறவங்களை வந்து பணி செய்யறதுக்கு என்ன எவ்வளவு தூரம் செய்யறாங்களோ தெரியாது. அப்ப இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற நிலை இல்லாமல் எப்படியெல்லாம் ஆகுமோ அப்படியெல்லாம் இறைவனுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் இது இயல்பாக அமைகின்றதோ நம்முடைய நாயன்மார் பெருமக்கள்ல மீண்டும் மீண்டும் நம்ம சிந்திக்கின்ற கருத்து அதுதான். நாயன்மார் பெருமக்கள் 63 தங்களுக்கு இயல்பாக எது அமைந்ததோ அதனை இறைவனுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதாக தலை நின்றார்கள், நியமம் இருந்தார்கள். நம்முடைய அடியார்கள்ல இப்ப வந்து நம்ம சுகுமாரண்ணையா வந்து ஒவ்வொரு முறையும் பிரசாதம் பெரிய புராணத்தை கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு நியமம் என்பதாக பெயர். நியமமா நம்ம கொண்டு வரணும். நம்ம கஸ்தரிமா தவறாம வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா வகுப்புக்கு, அதுவும் ஒரு நியமம். ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு விதமான நியமமா இருப்பாங்க. அது என்னன்னா இந்த நியமங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் செல்கின்ற போது நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமானுடைய நியமமாக அமைந்தது எது? நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. திருஞான சம்பந்த பெருமானுடைய நியமம், கரையிலங்கு கண்டனே கருத்திலா கருங்கடல் துறை இலங்கை மன்னனை தோழடர ஒன்றினாய் மறையிலங்கு பாடலாய் மதுரையாள வாயிலாய் நிறை இலங்கு நெஞ்சினால் நினைப்பதே நியமமே. ஒருவரும் ஒரு நியமம் என்பதாக நம்ம எல்லாரும் மேற்கொள்ள வேண்டும். எல்லாரும் இறைவனுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது நியமம் என்பது நாம் செய்கின்ற ஒரு சேவை என்பதாக, நாம் செய்கின்ற பணியாக நம்ம இறைவனுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்னுடைய நியமம் இது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். அது நமக்கு எப்படி இயல்பாக நம்மளால என்ன செய்ய முடியுமோ, இப்ப வந்து நம்ம இப்ப உட்காந்து எனக்கு வந்து பெரிய ஒரு 500 ஏக்கர்ல ஒரு சிவாலயம் கட்டணும் அப்படின்னு முடியறவங்க கண்டிப்பா கட்டலாம். எல்லாருமே அதான் செய்யணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு நியமம், ஏதாவது ஒரு பணி இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணியாக நம்ம எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது இப்ப பல விதங்கள்ல இப்ப நியமங்களாக பெருமானுடைய வழிபாட்டிலே நாம் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருள் சிறப்பாக நமக்கு அமையும் என்பதுல சந்தேகமே இல்லை. இத நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் திருவிழிமிழலை பதிகத்துல செந்தமிழர் தெய்வமறை நாதர் என்பதாக அங்கே இவற்றை எல்லாவற்றையும் அமைத்து அங்கே சொல்லியிருக்கார். அந்த பாடலை பாடி தாதாரி பண்ணிலை அமைந்த திருமறைகளாலே கலைகள் கொண்டு இசையாலே நாட்டியத்தாலே இன்னும் பலவிதங்களாலே இறைவனை வணங்கியும் அந்தமில் உணர்ந்தவர்களாக இவை எல்லாவற்றையும் இல்லையா என்றாலும் கண்ணப்பர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா அவர் திருமறை பாடினாரா திருமுறை பாடினாரா இசை பாடினாரா அந்தமில் குணம் கொண்டிருந்தார் என்பதாக அந்தமில் உணர்ந்தவர்களாகவும் இருந்து பலவிதங்கள இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ என்பதாக இறைவன் எல்லா உயிர்களும் அவர்களால் இயன்ற முறையிலே நின்று நியமத்தொழில் தலை நின்று ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாங்க. நம்முடைய சுந்தரர் பெருமான் திருகையாட்ட பதிகத்துல சொல்வார் தலை நாள் அடை நாள் ஒக்கவே என்பதாக சொல்வார். இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம், இன்னைக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு ஒரு வழிபாடு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு மூணாவது நாளைக்கு இல்லைங்க இன்னைக்கு மூணு நாளைக்கு போயிட்டு வந்தோம்ல போதும் அப்படின்றப்ப அந்த மாதிரி இல்ல. தலைநாள் கடைநாள் ஒக்கவே அந்த அன்பு செலுத்துகின்ற வருகின்ற பொழுது இறைவன் அங்கே நின்று அருள் புரிகின்ற பொழுது அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் நிற்கின்ற பொழுது திருப்பெருந்துறை குறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயும் இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நடுவிலே நானும் இருக்கின்றேன் நான் என்ன தொழில் செய்தேனோ ஆனால் இறைவனுடைய திருவடியை தொழுகின்ற பேறு பெற்று இந்த அடியார் நடுவில் இருக்கின்ற பேச்சினை கொடுத்திருக்கின்றாய். என்னையும் ஆண்டு கொண்டு என்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பதாக இறைவனை தோத்தரிப்பதாக, இறைவனை எந்நிலையில் நின்றாலும் எப்போலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மரபாமை பொருளாக இறைவனுக்கு நாம் நியமம் எடுத்து எந்த நியமம் நமக்கு இயல்பானதோ அந்த நியமத்தை தலைநாள் கடைநாள் ஒக்க இறைவனுக்கு அன்பு செலுத்தி நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலினுடைய மையக்கருத்தாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த பாடலை பாடி நிறைவு செய்யலாம்.
அடியவர்க்கு மூலவண்டாரம் வழங்குகின்றான் வந்து